நம்மை அடையாளப்படுத்தும் தரவுகளை நாம் கவனமாக வைத்துக் கொள்ள வேண்டும். உதாரணத்திற்கு டிரைவர்ஸ் லைசன்ஸ், இமி கார்டு, போட்டோ கார்டு போன்றவைகளை அறிமுகம் இல்லாதவர்களை நம்பி கொடுக்கக்கூடாது. இணையத்தின் வழியாகத்தான் இவைகள் திருடப்படுகின்றன என்று நீங்கள் நினைத்தால் அது உண்மையில்லை. புகலிட கோரிக்கையாளர்கள் பலரிடம் இந்த அடையாள ஆவண திருட்டு நடைபெற்று வருகின்றன. ஏன் புகலிட கோரிக்கையாளர்கள் பலியாகிறார்கள் என்றால், ஆங்கிலம் பேச தெரியாத காரணத்தினால் அவர்கள் சில அலுவல்கள் செய்வதற்கு ஆங்கிலம் தமிழ் இரண்டும் தெரிந்த நபர்களின் உதவிகளை நாடுகின்றனர். ஆனால் இதில் சிலர் ஏமாற்றப்படுகின்றனர் என்பதுதான் கவலைக்குரிய விடயம். தனக்கு நடந்த அப்படியான ஒரு சம்பவத்தை விளக்குகிறார் ஒரு புகலிட கோரிக்கையாளர்.
எனக்கு நடந்தது ஆஸ்திரேலியாவுக்கு வந்து எனக்கு நடந்த ஒரு சின்ன ஒரு பெரிய விஷயம் கூட எடுத்துக்கொள்ள முடியும். ஏனென்றால் எனக்கு போன் வந்து ஆங்கிலம் தெரியாத பட்சத்தால், அதாவது என் சகோதரன் சொல்லி ஒருவரிடம் அவரிடம் என்னோட போட்டோ கார்டை கொடுத்து இந்த போன் ஒன்று எடுக்கிறதுக்காக நான் போட்டோ கார்டை ஒன்று கொடுத்துருந்தேன். அந்த போட்டோ கார்டை கொண்டு போய் அவருக்கு ஆங்கிலம் பெருசாக தெரியாதபடினால், நல்ல ஆங்கிலம் தெரிஞ்ச ஒருவர், அது நம்ம நாடு இலங்கை நாட்டைச் சேர்ந்த இலங்கை நாட்டைச் சேர்ந்தவர், ஆஸ்திரேலியாவின் ரஜா உரிமை என்று எனக்கும் தெரியாத அவரை, அவரிடம் போட்டோ கார்டு கொண்டு கொடுத்து அப்ளை பண்ணியிருந்தாங்க. அப்ளை பண்ண இடத்துல அவங்க போன் வந்து ஐபோன் 6 Plus, அந்த போன் வந்து எடுத்துட்டாங்க. அவர் வந்து அந்த போனை எடுத்து அதை மொபைல், அதாவது அப்ளை பண்ணி அந்த மொபைல் அவரே தானே எடுத்துக்கிட்டு இந்த போனில் வந்து 2 SIM கார்டு வேற எடுத்து, அவர் இந்த 2 SIM கார்டு 6 Plus ஒரு போனையும் எடுத்து இவ்வளவு தூரத்துக்கு எனக்கு பெரிய ஒரு விளைவு.
ஆங்கிலம் தெரியாதவர்களுக்கு ஆஸ்திரேலிய அரசாங்கம் இலவசமாக மொழிபெயர்ப்பு சேவை வழங்குகிறது என்பது இந்த புகலிட கோரிக்கையாளருக்கு தெரிந்திருக்கவில்லை. ஆகவே சிட்னியில் மேற்கு புறநகரில் வசிக்கும் இவர் தன்னுடைய போட்டோ கார்டை ஒருவரை நம்பி கொடுத்ததினால் அவருக்கு போன் கிடைத்ததா அல்லது பில் மட்டும்தான் வந்ததா என்று அவரே சொல்லுகிறார்.
போனுக்கு விண்ணப்பித்தது வந்து நிராகரிக்கப்பட்டுள்ளது என்று சொல்லி அந்த போட்டோ கார்டை திரும்பவும் என் மச்சானிடம் திரும்ப கொடுத்து நிராகரிக்கப்பட்டது என்று கொடுத்து திரும்ப அந்த போட்டோ கார்டை எனக்கிட்ட திரும்ப கொண்டு தந்து விட்டார். அதோட நான் நினச்சி நிராகரிக்கப்பட்டுட்டு தானே, அதுல நான் இதுவும் இல்லை நிராகரிக்கப்பட்டுட்டு, இதுக்கு பிறகு திரும்ப அதுக்கு பிறகு பார்ப்போம்னு சொல்லி அதை நான் கணக்கு முடக்கல, எதுவும் இல்லை. ஒரு மாதம் கழித்து கடிதம் ஒன்று வந்திருக்கு, அது பார்த்தா செலிஸ்டால இருந்து வந்திருக்கு. நான் செலிஸ்டால விண்ணப்பிச்சது உண்மைதான், ஆனா நான் போன் எடுக்கலையே, எனக்கு ஏன் திரும்ப வந்திருக்கேன் என்ன இந்த நிராகரிக்கப்பட்டது வந்து சொல்லி செலிஸ்டால பார்த்தா பில் வந்திருக்கு. அதான் நான் மேல தெரியும் அவாவுடைய பில் பாவிச்சிருக்கேன், $200 மேல எனக்கு பில் வந்துருக்கு. அப்ப நான் யூஸ் அந்த போன் எடுக்கவும் இல்லை பாவிக்கவும் இல்லை, எனக்கு ஏன் இந்த பில் வந்தது என்ற காரணத்தினால் நான் திரும்ப இத என் மச்சான் என்னிடம் அறிவிச்சேன். அவரிடம் அறிவிச்சு கேட்டேன், இப்படி ஒரு பிரச்சனை வந்திருக்கு என்னது. அவர் சொல்ற, நாங்க இன்னைக்கு விண்ணப்பிச்சப்போ நிராகரிக்கப்படும், உங்களை பில் வாரத்துக்குரிய சான்ஸே இல்லை என்று சொல்லி அவர் என்னிடம் பேசினார்.
ஆகவே வாங்காத ஐபோனிற்கு பில் வந்துவிட்டது. இனி என்ன செய்வது? $200 இந்த மாதம் மட்டும்தான் கட்ட வேண்டுமா அல்லது தொடர்ந்து கட்ட வேண்டுமா என்று எதுவும் புரியாத புதிரில், தனக்கு ஐபோனிற்கு விண்ணப்பிக்கப் போவதாக சொன்ன நபர் கூறிய போன் வர்த்தக கடைக்கு சென்று விசாரித்துள்ளார் இந்த புகலிட கோரிக்கையாளர்.
நான் இதை சும்மா விடவில்லை, அதை நான் அடுத்தது செவ்வாய்க்கிழமை அன்று நான் தலைமைப்படுத்துக்கு செல்ஸ்ராட கம்பெனியுக்கு போய் சென்று அவர் மேனேஜரை சந்தித்து அவரிடம் நான் இந்த பிரச்சனையை சொல்லி காட்டினேன். இது இப்படி ஒரு பிரச்சனை நடந்திருக்கு, எனக்கு என்னென்று தெரியல அப்படின்ட்டு. அதாவது எனக்கு ஆங்கிலம் தெரியாத பட்சத்தால் என் மூலம் இருந்த ஒரு ஃப்ரெண்டு மூலம் நான் இதை ஒரு விலாவரியாக அவரிடம் அறிவிச்சு சொன்னேன். அதுக்கு திரும்ப அவர் சொன்னார், இதை நாங்கள் விசாரித்து விட்டு உங்களுக்கு ஒரு அழைப்பு தாரம் என்று சொல்லி.
போன் வர்த்தக கடையின் மேலாளர் இவரது முறைப்பாட்டிற்கு என்ன கூறினார்? இது ஒரு புறம் இருக்க, பில்லில் சொல்லப்பட்டுள்ள கட்டணம் இவர் கட்ட வேண்டிய காலம் கடந்து போய்விட்டதால் அதை கட்டும்படி ஒரு புறம் நிர்பந்திக்கப்படுகிறார். தனக்கு வந்த பில்லில் உள்ள தனது பெயரில் வித்தியாசம் இருப்பதை உணர்ந்த இவர் அதை போன் கடையின் மேலாளரின் கவனத்திற்கு கொண்டு செல்கிறார்.
அந்த லெட்டர் வந்தது. அந்த லெட்டர் மூலம் நான் பார்த்தபோது என்னோட பெயர் வந்து, அதாவது எந்த பெயர் வந்து என் தலைகீழாக மாறப்பட்டுள்ளது, முதல் ஃபேமிலி பேர் என்று அது தலைகீழாக மாறப்பட்டனால் அதுலேயும் ஒரு வித்தியாசமாக இருந்தது. அப்போது செலிஸ்டா மேனேஜர் சொல்கிறார், இந்த விண்ணப்பத்தில் உள்ள பெயருக்கும் உங்க போட்டோ ஐடியில் உள்ள பெயருக்கும் சரியான வித்தியாசம், இது உங்களோட போட்டோ ஐடியை திருடப்பட்டு இதன் மூலம் செய்யப்பட்டுள்ளது என்றும் அறிவிச்சிருந்தார். அதாவது இந்த போன் எடுத்தவர் 24 மாதங்கள் கேரண்டி பண்ணி எடுத்திருக்கிறார், 2 SIM.
ஆகவே இவரது உண்மையான போட்டோ கார்டில் உள்ள முகவரி, பிறந்த திகதி ஆகியவைகளைக் கொண்டு இவர் பெயரையே முன்னுக்கு பின் மாற்றி ஒரு போலி போட்டோ கார்டு தயாரிக்கப்பட்டு அதனை பாவித்து ஒருவர் கையொப்பமும் வைத்து ஐபோன் ஒன்றை 24 மாதங்கள் கான்ட்ராக்டில் மாதம் $200 தவணையில் பெற்றுள்ளார் என்பது நிரூபணமாகியது. ஏன் இதை அந்த ஐபோன் வர்த்தக கடை தடுத்திருக்கலாமே என்று கேட்டால், இவ்வாறு விண்ணப்பிக்க வருபவர்கள் கூட்டமாக வருகிறார்கள் என்றும், ஆகவே இவைகளின் நம்பகத்தன்மையை எங்களால் உடனே சரிபார்க்க முடியவில்லை என்றும் கூறுகிறார் அந்த வர்த்தக கடையின் மேலாளர்.
என்ன பண்ண சொன்னார், இந்த போன் வந்து எடுக்கிறதுக்கு நீங்க ஓரளவு கூட சான்ஸ் இல்லை, உங்களை நான் காணவே இல்லை என்று சொல்லி திரும்பவும் சொன்னார். ஆனால் உங்கள் போட்டோ கார்டை பயன்படுத்தி இவ்வளவு வேலைகள் செய்திருக்கிறார்கள், அதனால் நீங்கள் உடனடியாக போலீசாரிடம் செய்து கம்ப்ளைண்ட் இடவும், அது கட்டாயமாக நீங்கள் செய்ய வேண்டியது. அதுக்கு பிறகு நான் உடனே போய் என் ஃப்ரெண்டு மூலம் உதவியுடன் போய், ஆங்கிலம் தெரியாத பட்சத்தால் அவர் உதவியாளருடன் சென்று நான் போலீஸில் கம்ப்ளைண்ட் பண்ணி அங்கே விண்ணப்பித்த பர்ஸ் நம்பர் எடுத்து எல்லா விவரங்களும் நான் அவரிடம் கொடுத்துள்ளேன்.
ஆகவே இவ்வாறு உங்களுக்கு தெரியாமல் உங்களின் அடையாள தரவுகள் திருடப்பட்டால் உடனே போலீஸ் ஸ்டேஷனுக்கு சென்று முறைப்பாடு ஒன்றை அதிகாரப்பூர்வமாக பதிவு செய்து அதை அந்த போன் நிறுவனத்திற்கு மேலதிகமான ஆவணங்களுடன் சமர்ப்பிக்க வேண்டும். போலீஸ் ஒருபுறம் இதில் ஈடுபட்ட அந்த நபரை தேடும் பணியில் இறங்குவர். போன் நிறுவனம் தங்களது நிறுவனத்தில் உள்ள ஃப்ராட் அனாலிசிஸ் டீமை கொண்டு புலனாய்வு செய்வர். இப்போலி ஆவண மோசடி நிரூபிக்கப்பட்டால் இந்த புகலிட கோரிக்கையாளரின் பெயரில் உள்ள 24 மாத கான்ட்ராக்ட் கேன்சல் செய்யப்படும். ஆகவே அறிமுகம் இல்லாதவர்களை நம்பி உங்கள் அடையாள ஆவணங்களை ஒருபோதும் கொடுக்காதீர்கள்.
அதே மூலம்தான் இன்னமும் எனக்கு எட்டுக்கிட்டு அது ரொம்பவும் எனக்கு பாதகமாக உள்ளது. ஏனென்றால் $200 மாதம் $200, இதனால் பெரிய ஒரு எனக்கு பேட் கிரெடிட் ஆகலாம், எப்படி நிறைய பிரச்சனைகள் ஆகலாம். அதனால் நான் இன்னும் விண்ணப்பத்தை உங்களுக்கு கூறிக்கொள்ள விரும்பு என்றால், தமிழப்பட்டவர்கள் தமிழருக்கு இப்படி என்றால் மற்றவர்களுக்கு எப்படி செய்வார்கள்? அடுத்தது என்னுடைய போலியான அடையாள அட்டை, அதாவது போலியான போட்டோ கார்டை எடுத்து இதே செய்தது போல இன்னும் என்னமெல்லாம் செய்திருக்கலாம் என எனக்கு சந்தேகத்துக்குரிய இடமாக உள்ளது.
இப்பொழுதுதான் ஒரு பில் வந்திருக்கிறது. போலியான தன்னுடைய போட்டோ கார்டை கொண்டு வேறு என்னெல்லாம் செய்யப்பட்டிருக்கிறதோ என்ற கலக்கத்தில் இருக்கிறார் இந்த புகலிட கோரிக்கையாளர்.